SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள். இந்த வருடத்திற்கான முதலாவது வாங்க பேசலாம். இது இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே ஜல்லிக்கட்டு விவகாரம் வந்து உலகளாவிய ரீதியில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த பின்னணியில் அதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவது பொருத்தமாக இருக்கும் இல்லையா? ஒரு வாரத்துக்கு மேல் நடத்தப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து வன்முறையில் முடிவடைந்திருப்பதை நாங்கள் அறிவோம். எனவே இந்த போராட்டம் உண்மையிலேயே வெற்றி அளித்திருக்கிறதா? இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்க வேண்டுமா? இந்த போராட்டத்தின் பின்விளைவுகள் என்ன? இப்படி பல கேள்விகள் பலருக்கு இருக்கலாம். எனவே நீங்களும் உங்கள் பதில்களோடு உங்கள் கேள்விகளோடு நம்முடன் இணைந்து கொள்ளலாம்.
ஆமாம், நேர் விஜய் இணைந்திருக்கிறார். இவர் ஜல்லிக்கட்டுக்கு மிகவும் ஆதரவாக சிட்னியில் நடைபெற்ற போராட்டத்தில் குரல் கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் விஜய்.
வணக்கம்.
சரி விஜய், உங்களுடைய பார்வையில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வன்முறையில் முடிவடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்ற நிலையில் உண்மையிலேயே இந்த வன்முறை தவிர்க்கப்பட்டிருக்கலாமோ என்று உங்களுக்கு படுகிறதா?
இந்த வன்முறை முடிவில் நடந்தது என்பது தவிர்க்கப்பட வேண்டியது, அண்ட் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இது மாணவர்கள் செய்த வன்முறையாக எந்த இடத்திலும் யாரும் அரசாங்கமும் சரி அமைப்புகளும் சரி சொல்லவில்லை. சோ இந்த அமைப்பு இந்த வன்முறையானது போலீசாரின் தூண்டுதலாகவும் இந்த பிற சமூக விரோத கும்பல்களாலும் திட்டமிட்டு நடத்தப்பட்டவை என்று ஊடகங்கள் இப்போது தெளிவாக்குகின்றன. ஆகையால் இந்த வன்முறையானது கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும், தவிர்க்கப்பட்டிருக்க முடியும்.
சரி, அப்ப இப்படி ஒரு போராட்டம் வந்து உண்மையிலே உங்களுடைய பார்வையில் எப்படி படுகின்றது? நீங்கள் ஆதரவாக எங்கெல்லாம் நடத்தி இருந்தீர்கள் ஆதரவு போராட்டங்களை, ஆனால் இவ்வளவு தூரம் இந்த விளைவுகளை ஏற்படுத்திய போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு தேவைதானா?
இது ஜல்லிக்கட்டுக்கு உண்டான பிரச்சனையாக மட்டும் இதை பார்க்க முடியாது. நீங்க அடிப்படையில் பார்த்தால் தமிழர்களின் உணர்வு அல்லது சுயமரியாதைக்கு எங்கு கேள்விக்குறியாக ஆகிறதோ அந்த இடத்தில் இது போன்ற போராட்டங்கள் நிச்சயமாக கிளம்பும். இது இது பற்றி ஒரு ஒரு நண்பர் கூட ஒரு கருத்துரைத்தார், ஏன் நீங்க ஊழலுக்கு எதிராக போராடவில்லை, அல்லது விவசாயிகள் செத்து மடிந்தார்களே இவர்களுக்காக ஏன் போராடவில்லை, ஏன் ஜல்லிக்கட்டுக்காக போராடுகிறீர்கள் அப்படி என்று எங்களிடம் ஒரு ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு என்ன விலை என்று கேட்டால், வரலாற்றை திரும்பி பார்ப்போமானால் எத்தனையோ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருந்த தமிழர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், ஹிந்தி திணிக்கப்படுகிறது, அது என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்காகிறது அப்படிங்கும் போது அது பெரிய ஒரு போராட்டமாக வெடித்தது. இப்போது அதே நிலையைத்தான் நானும் பார்க்கிறேன். நீங்கள் காவிரிக்கு தண்ணி கொடுக்கவில்லை என்று போராட்டம் நடத்தவில்லை, ஏனென்றால் அது வந்து அரசாங்கம் பார்வையிட்டு அதை செய்து கொண்டிருந்தது. சோ மக்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தது, விட்டுவிட்டார்கள். அது என்னதான் மனதில் கணந்து கொண்டு இருந்தாலும் அதற்காக போராட்டமாக வெடிக்கவில்லை. இதே உள்முல்லை பெரியாறு அணை விவகாரங்களும் போராட்டமாக வெடிக்கவில்லை.
ஆனால் விஜய், இப்போது கார்த்தியும் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரையும் அணைத்துக் கொள்வோம். தொடர்பில் இருங்கள். வணக்கம் கார்த்தி.
கார்த்தி துண்டிப்பை இழந்து விட்டார். இப்பொழுது சபரி இணைப்பில் இருக்கிறார்.
சபரி, வணக்கம். சபரி
வணக்கம்.
சபரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவரா, அல்லது இப்படியான ஒரு போராட்டம் இருந்திருக்க தேவையில்லை என்ற நிலைப்பாடு உடையவரா?
இல்ல, ஜல்லிக்கட்டு நமக்கு வந்து அவசியம், தமிழகத்தோட அடையாளம் அது. கண்டிப்பாக நம்ம போராட்டம் பண்ணதுல தப்பு எதுவும் இல்ல. அது வந்து இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு எழுச்சி தமிழகத்தில் நடந்திருக்கிறது. மிகவும் வெற்றிகரமாக முடிந்துள்ள ஒரு போராட்டம் அது. காவல்துறை வந்து கடைசி நிமிடத்தில் வந்து அவங்க கொஞ்சம் இந்த கலவரத்தை தவிர்த்து இருந்திருக்கலாம். பட் ஆனா வந்து உளவுத்துறை என்ன மாதிரி அவங்களுக்கு தகவல்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. சில 10 லட்சம் பேர் கூடுற இடத்துல வந்து இப்படி ஒரு 100 பேர் இந்த மாதிரி வந்து விஷக்கிருமிகள், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்திருக்கலாம். இது முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒன்றுதான். பட் எது 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 நடந்தாலுமே வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகவும் வெற்றிகரமான போராட்டம், நடந்து முடிந்துள்ள போராட்டம். இது தமிழகத்தின் பின்னாடி
பற்றி பாருங்க, இவ்வளவு உடைமைகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, நிறைய பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள். இப்ப இந்த பின் விளைவை பார்க்கும் போது எப்படிப்படுகிறது உங்களுக்கு?
பின்விளைவுகள் பார்த்தா இது வந்து ஒரு அது முற்றிலும் வந்து ஒரு ஒரு மாதிரி அசம்பாவிதமான விஷயங்கள் தான். ஆக்சுவலா எல்லாரும் வந்து உடைமைகள் இழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு காயம் பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான போராட்டம் எடுத்து பண்ணாங்க. அவங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட மதுரை மாவட்டத்திலிருந்து வந்தவனா, இப்ப வந்து ஆஸ்திரேலியால வந்து குடியே வந்திருக்கேனா, என்னோட அக்கானாலும் சரி அம்மானாலும் சரி அவங்களும் போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. அவங்க அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி நியாயமான ஒரு விஷயத்துக்காக போராடி இருக்காங்க அவங்க. பட் ஆனா வந்து காவல்துறையில வந்து சில பேர் வந்து மோசமானவங்களும் இருக்காங்க, சில நல்லவங்களும் இருக்கிறாங்க.
குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இன்னொரு நேரம்
வணக்கம் கார்த்தி.
வணக்கம் வணக்கம் எஸ்பி.
சரி, உங்களும் போராடினீர்களா கார்த்தி?
ஆமா கண்டிப்பாக, நாங்களும் வந்து போராடினோம் சிட்னியில்.
அந்த போராட்டம் பற்றி ஒரு கேள்வி, எப்படி என்றால் இப்ப நீங்க இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு போராடி இருந்தீர்கள், ஆனால் முன்னரெல்லாம் நடைபெற்ற போராட்டங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம், ஒரு குறிப்பாக புலம்பெயர் சூழலில் ஆஸ்திரேலியாவில் ஏன் தமிழக தமிழர்களை பொறுத்தவரையில் இப்படியான போராட்டங்களை நீங்கள் செய்திருக்கவில்லை?
இல்ல, இதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல எல்லாத்துக்குமே ஒரு துவக்க புள்ளி அப்படின்னு ஒன்று வந்து உண்டு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு இப்போ 99 டிகிரியில வந்து உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து கொதிப்பது இல்லை, 100 டிகிரி போகும்போது தான் தண்ணி வந்து கொதிக்குது. அந்த மாதிரி இந்த ஒரு துவக்க புள்ளியாக இதை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ் இனமே இந்த போராட்டத்தில் இணைந்து போராடியது. பச்சிளம் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை பதாதைகளை ஏந்தி அனைவரும் போராடினார்கள். இந்த மாதிரி ஒரு போராட்டம் இதுவரை எந்த நாட்டிலுமே தங்களுடைய உரிமைகளுக்காக நடந்ததாக, அறவழியில் நடந்ததாக எங்கும் குறிப்புகள் இல்லை. இது மிகச்சிறந்த ஒரு போராட்டம், வரலாற்றிலே பதிக்கப்பட்ட ஒரு போராட்டம்.
சரி, இதுவரை தொடர்பில் இருங்கள் கார்த்தி. சிவசாமியும் எங்களோட இருக்கிறார் இல்லையா சஞ்சயன்?
ஆமாம், சிவசாமியையும் அணைத்துக் கொள்வோம்.
வணக்கம்.
மோடி அறுதாங்க மேடம், தமிழனுக்கு மரியாதை இல்லாம நடத்தி போட்டாங்க. மோடிக்கு சரியான ஒரு பாடம் தமிழ இளைஞர்கள் படிப்பிச்சிருக்கார்கள். இப்படி ஒரு காந்தி நடத்தின உபிச்சித்தியாக தென்னிந்தியாவில் இப்படி ஒரு நடந்தது இதுதான் முதல் முறை. இந்தியாவில் ஒரு இடமே இப்படி ஒரு போராட்டம் நடைபெறவில்லை. நான் ஒரு கிழமையா பார்த்து கொண்டிருந்தேன். போலீஸ் அடித்து தீ வச்சதெல்லாம் நிர்வாகம் வடிவா படம் எடுத்திருக்கார்கள், டிவியில வடிவா காட்டுறாங்க. போலீஸ் பொம்பளையிலும் மாம்பளையிலும் ஆக்களை அடிக்கிறது மற்ற தீ வைக்கிறது எல்லாம் போலீஸ்காரங்களோட படம் எல்லாம் கிளியரா டிவியில காட்டினாங்க.
நீங்கள் அப்படியே இருங்கள். விஜயிடம் ஒரு கேள்வி. விஜய், இப்ப இவர் சொன்னார் மோடி அவர்களுக்கு கொடுத்த படிப்பினை என்று, ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு தடையை கொண்டு வந்தது காங்கிரஸ் இல்லையா? திமுக அப்போது ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. அப்படி பார்க்கின்ற போது மோடி அரசுக்கு கொடுத்த அடி என்று இது எப்படி எடுத்துக்கொள்வது?
இல்ல, மோடி அரசுக்கு கொடுத்த அடி என்று இது எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த தடை வந்தது காளைகளை வந்து காட்சி பொருளாக ஆக்கக்கூடாது, விலங்கு அப்படின்னு சேர்த்தது எல்லாமே காங்கிரஸும் திமுகவும் இணைந்து ஒரு அரசாங்கம் செய்த வேலை. இதில் என்ன மோடியோட பங்கு இருந்தது என்றால், மோடி வந்து முன்னெடுத்து செல்ல முடியவில்லை, அவரால் செய்திருக்க முடியும் என்று ஒரு நம்பிக்கை. அதாவது இந்த பிசிஏ ஆக்ட்ங்கிறாங்க, விலங்கு உதை தடுப்பு சட்டத்துல வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த பிசிஏ சட்டத்துல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அவருக்கு அமைச்சரவை கூடணும், அவசர சட்டம் கொண்டு வரணும். இது அவர் மோடி முன்னெடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு சாரரோட கருத்து இருந்தது. ஆனா இதுக்கு நேர்மாறாக மோடி என்ன செஞ்சிட்டாருன்னா, தமிழ்நாடு நீங்க ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு சட்டத்துல நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாங்க, ஒரு அதை வந்து நாங்க வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொன்னது மாதிரியே நடந்துகிட்டாரு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து விலங்கு வரை சட்டத்துல வந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள், அதை அங்கீகரித்து உடனடியாக வந்து ஏடபிள்யூபிஐ அப்படின்னா விலங்கு நல வாரியம் வந்து இனிமே நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து நாங்க வந்து குரல் கொடுக்க மாட்டாது, எதிர்த்து கொடுக்க மாட்டோம், இதுமாரி மேல் கொண்டு வழக்கு எடுத்து செல்லவா மாட்டோம் அப்படின்னு சொல்லி விலங்கு நல வாரியத்தை வந்து ஒதுக்கிக்கிச்சு.
அரசாங்கம் வந்து இவ்வளவு போராட்டம் நடந்து இவ்வளவு எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண அப்புறம் செய்தான் மோடி, அதுக்கு முன்னே செய்யல. உலக நாடு முழுக்க செய்தாங்களே, ஆஸ்திரேலியா இந்தியா இலங்கை எல்லா நாட்டிலும் செய்தவங்க மோடி என்ன செஞ்சா செய்திருக்கலாம். பீட்டான்னு சொல்லி பீட்டான்னு சொன்னா பெரிய ஆகலாம். மக்களுக்கு மறுப்பு கொடுக்கணும் முதலாவது மோடி. சமஸ்கிருதத்தை சேர்க்கிறது விவசாயிக்கு உதவி செய்கிறதில்ல. மோடி வந்த அப்புறம் இவ்வளவு மோசமா தமிழிடம் போய்கொண்டிருக்கு, தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது. அது யாரும் மறக்க இயலாது. காங்கிரஸ் இவ்வளவு அநியாயம் நடக்க இல்லை.
சரிதான் சொல்றது, சரிதான். மோடி வந்து தன்னிச்சையாக இந்த சட்டத்துல வந்து ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு செக்ஷனை சேர்க்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. அவருக்கு இதோ என்ன காரணத்தினாலயோ அது அவர் பண்ணல. அதுக்காக வந்து இந்த போராட்டத்தை நசுக்கணும் அப்படின்னு அவர் இறங்கவும் இல்ல, அழுத்தம் கொடுக்கவும் இல்ல.
கர்நாடகத்துக்கு தண்ணி குடுக்கல.
இதுல ஒரு முக்கியமான விஷயம்,
நாங்கள் இந்த மோடியை ஒரு பக்கம் விட்டு விட்டு மீண்டும் ஜல்லிக்கட்டுக்கு வருவோம், கர்நாடகத்தை விட்டு விட்டு. கார்த்திக், நீங்கள் இதை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், சொல்லுங்க.
ஒவ்வொரு மாநிலத்துக்குமே சில பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனைகள் எப்பொழுது விசுரூபமாகிறதோ, தலை தூக்கிறதோ, அப்பொழுது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அதற்கான செய்தியை சாய்க்கின்றன. அதை வைத்து பார்க்கும் பொழுது இப்ப தமிழகத்திலே நடக்கப்பட்ட இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, உலக அளவிலே திரும்பி பார்க்கப்பட்ட பிரச்சனை. ஆகையால் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஆகி போன காரணத்தினால் இதை வந்து அவங்க உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்ததனால் இந்த பிரச்சனை இவ்வளவு சுருவாக முடிக்கப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இந்த பிரச்சனை மட்டுமல்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை போன்ற ஒரு மக்கள் ஒரு கூடி போராடினார்களே ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாலும் அது சிறியதோ பெரியதோ அளவு வந்து பிரச்சனை அல்ல. மக்கள் ஒன்று கூடி போராடினால் அதற்கு ஒரு விடி வரும் என்பதற்கு இது வந்து கடந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது.
இது போலீஸ் செய்த அநியாயம், அதெல்லாம் டிவியில காட்டுனாங்க படங்கள்.
நன்றி சிவசாமி அவர்கள். இப்ப பொதுவாக உங்களிடம் ஒரு கேள்வி, எப்படி என்றால் இப்ப இந்த காலை ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு பின்னால் பல்வேறு அரசியல் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இது ஒரு ஆபத்தான விளையாட்டு என்பதிலோ, அல்லது இப்ப நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், குறிப்பாக 2008 முதல் 2014 வரை பார்த்தால் 5000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் 43 பேர் இதால் இறந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படி உண்மையிலேயே ஆபத்து இருக்குன்ற ஒரு விளையாட்டு தேவைதானா?
விளையாட்டு ரெண்டு வகைப்படும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா விளையாடக்கூடிய விளையாட்டு, மற்றொன்று வீர விளையாட்டு. நீங்க வீர விளையாட்டுன்னு எடுத்துட்டு பேசுற எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அடிபடுறதுக்கும் உயிரிழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்குமே வந்து இதில் அடிபடு காயம்படுவதற்கும் உயிரிழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்து கொண்டு தம்முடைய வீரத்தை காட்டுவதற்காகத்தான் இங்கே வருகிறார்கள். நீங்க இராணுவத்தை எடுத்துக்கொண்டால் இராணுவத்தில் கண்டிப்பாக ஒரு உயிரிழப்பு ஏற்படும் என்று துணிந்துதான் வந்து இராணுவத்துக்கு போறாங்களே தவிர இராணுவத்தில் போய் சொகுசாக இருக்கலாம் என்று யாரும் போவதில்லை. அதே போல் ஒரு வீர விளையாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பது மிகவும் இயல்பான ஒரு விஷயம். அதையெல்லாம் தாண்டித்தான் அந்த விளையாட்டு நடக்கிறது. வீரம் இருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்கின்ற ஒரு ஒரு விளையாட்டு இது. அதில் அடிபடுவது என்பது ஒரு விஷயம்தான்.
இந்த விளையாட்டை வந்து ரெண்டு காலகட்டத்துல பிரிச்சு பார்க்கலாம். 2009 முன்னாடி, 2009 பின்னாடி. ஏன்னா 2009 தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்டே கொண்டாந்தாங்க. எப்படி நடத்தணும், எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும், யார் எப்படி பாதுகாப்பா இருக்கணும், மாடு பிடிக்கிறவங்களுக்கு என்ன யூனிஃபார்ம் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து 2009 வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு ஒரு சட்டமாக கொண்டு வந்தது. அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு வந்து நல்ல ஒழுங்குபட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு மஞ்சு வருத்த மாதிரியே இருந்தது. எப்படின்னா ஓப்பனா மாடாவத்து விட்டுருவாங்க, முடிஞ்சா புடிச்சுக்கோ அப்படின்னு அது போய் நேரம் போய் பார்வையாளர்கள் மேலாம் போய் பாய ஆரம்பிக்கும் அந்த நிலைமையில இருந்தது. 2009 அப்புறம் அந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் பார்வையாளர்களுக்கு வந்து தனியான இடம், அவங்களுக்கு பாதுகாப்பான இடம், அதுக்கப்புறம் மாடு பிடிக்கிறவங்க எல்லாருமே ஒரு யூனிஃபார்ம், அவங்களுக்கு முதல்ல வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க மாடு பிடிக்கவே போவாங்க. இந்த 2009 சட்டம் வந்து நல்ல ரெகுலேட் ஆயிருச்சு. இந்த ரெகுலேட் ஆன சட்டத்துல இங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஏதோ தப்பு நடந்தது அப்படிங்கறத வீடியோ எடுத்துக்கொண்டாதுதான் பீட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணது. இப்ப 2-3 இடத்துல நடக்குதுன்னு, அதாவது வண்டி கார் ரோட்ல ஓட்டி போனா எங்கேயோ ரெண்டு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது, அதனால யாருமே இனிமே கார் ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு சட்டத்துல போகுது. இல்ல யாருமே ஜல்லிக்கட்டு நடத்தாதீங்க அப்படின்னு.
விஜய், கார்த்தி, நேரம் நிறைவடைகின்றது. உங்களுடைய கருத்துக்களை கேட்க விருப்பம். மிக்க நன்றி எங்களோடு இணைந்து கொண்டதற்கு.
மிக்க நன்றி, வாய்ப்பளித்த மிக்க நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.